الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا ولا تمش في الأرض مرحا إنك لن تخرق الأرض ولم تبلغ الجبال طولا كل ذلك كان سيئه عند ربك مكروها صدق الله العظيم عن جابر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الشيطان قد يعص أن يبلغ المصلون في جزيرة العرب ولكن في التحريص بينهم رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து உலகங்களையும் தன் மேலான ஆதிக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத்தும் கர்ணாமாரியும் ஸலாமென்னும் சாந்தி பெருக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் சையிதுல் முர்சலீன் ஷபீஉல் முஜனிபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த ஆல் அஸ்ஹாபுகள் தாபிஈங்கள் தபிஉத் தாபிஈங்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மெல்லாம் வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே எங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக கண்ணியமான ஒரு நாளை தந்து உலகத்திலே ரஹ்மத் முதன் முதலாக எங்கு இறங்குகிறதோ அந்த சிறப்பு மிக்க ஒரு இடத்திலே ஹயாத்துக்கு உனக்கோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே நாம் எந்த அமைப்பிலே இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளை எதுவாக இருக்கிறதோ அதனை சிறப்பான முறையிலே செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த விடயங்களை தவித்து நடக்குமாறு பணித்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ஏகமல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மெல்லாம் சரீர சௌக்கியமாக ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்திலே சிறப்பெமிக்க ஒரு மாதத்தை உடைய ஆரம்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இஸ்லாமிய புது வருடத்திலே முதலாவது நாள் 1439 ஹிஜ்ரி வருடத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். கண்ணியம் நிறைந்த இந்த மாதத்துடைய வரக்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே யாருக்கெல்லாம் உயர்வான சிறப்பையும் கண்ணியமான ரஹ்மத்துள்ள வாழ்வையும் கொடுப்பானோ அந்த அமைப்பில எங்களையும் எங்களுடைய மாதா பிதாக்களையும் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆச்சார புரிவானாக. இந்த கண்ணியமான மாதத்துடைய வரக்கத்தினால் முஸ்லீம்கள் எங்களெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ அப்படியான மக்களுக்கு ஆறுதலையும் சிறப்பையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கொடுத்தருள்வானாக. இந்த கண்ணியமான மாதத்துடைய பரக்கத்தினால் நாங்கள் எந்த துஆக்களை கண்ணீர் விட்டு கவலையோடு கேட்கிறோமோ அந்த துஆவுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணை நாளுடைய அடையாளங்களை சிறப்பான முறையிலே நீண்ட நேரம் ஒரு பயானின் மூலமாக சொல்லி வைத்திருக்கிறார். அப்படியான உலக அழிவுடைய அடையாளங்களிலே ஒன்றுதான் காலங்கள் எங்களிலிருந்து சீக்கிரமான முறையிலே சுருக்கமான முறையிலே சொல்லுவது உலக அழிவுடைய அடையாளங்களில் உள்ளது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதுடைய விளக்கம். இந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதுகின்ற முஃபஸ்ஸிரீன்கள் ஹதீதுடைய விரிவுரையாளர்கள் தற்கால நிலையை வைத்து சொல்லுகிறார்கள். இந்த காலத்திலே வாகனங்கள் அதிகரிக்கிறதோ இந்த காலத்திலே அதிவேக பாதைகள் கூடுதலாக இருக்கிறதோ இன்னும் ஒரு படிக்கரத்திலே சொல்லுகின்ற பொழுது சில இமாம்கள் எழுதுகிறார்கள் இந்த உலகம் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. ஒரு சிற்றூர், அந்த ஒரு சிற்றூருடைய ஆரம்பத்தில் இருந்து அதனுடைய கடைசி எல்லைக்கு எப்படி அதிசீக்கிரமான முறையில் செல்ல முடியுமோ அதே மாதிரி தான் ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு கண்டத்திலே இருந்து இன்னொரு கண்டத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு மிக துரிதமாக இருக்கும். இப்படியான ஒரு காலகட்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் அது உலக அறிவுக்குரிய அடையாளங்கள் உள்ளது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை தஃப்ஸீருடைய உலமாக்கள் தெளிவான முறையில் எழுதி வைத்திருக்கிறார். இப்படி சுருக்கமான முறையில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அனைத்து விடயங்களையும் எங்களுக்கு மிக சுருக்கமான முறையிலே, இலகுவான முறையிலே, அவசரமான முறையில் பெறக்கூடிய வாய்ப்பையும் தந்திருக்கிறார். ஒரு வியாபாரி தன்னுடைய வீட்டிலே இருந்து வியாபாரம் செய்யக்கூடிய முறை இன்றைக்கு கையாள குறிகள், அது மாத்திரமல்ல தன்னுடைய பொருளாதாரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ, பங்கீடு செய்யணுமோ, வைப்பிடணுமோ, அத்தனையும் தன்னுடைய வீட்டிலே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நவீனமான ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வைத்திய விண்ணப்பமாக இருக்கட்டும், பிரயாணத்துக்குரிய விண்ணப்பமாக இருக்கட்டும், நாம் உரிய இடத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய இடத்திலே இருந்து அதற்காக விண்ணப்பிக்க கூடிய ஒரு துரிதமான அறிவை நம்முடைய தந்திருக்கிறார். இப்படியான அறிவு இருக்கிறது, அது பேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், வைபராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ரஹ்மத் என்பதனை நான் சிந்திக்க வேண்டியிருக்கிறேன். அல்லாஹ் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ரஹ்மத்தாக தந்திருக்கிறான். இதுல கவலையான விடயம் என்னவென்று சொன்னால், எந்த விடயத்தை அம்புலேசர் எங்களுக்கு ரஹ்மத்தாக தந்திருக்கிறானோ, எங்கட அறிவுடைய நுட்பத்தை வைத்து எங்கட வேலைகளை துரிதமான செய்வதற்கு வாய்ப்பை வைத்திருக்கிறானோ, அந்த அந்த ரஹ்மத்துடைய விடயங்களை வைத்து இன்றைக்கு பாவங்களை பகிரங்கப்படுத்தக்கூடிய, எங்களுக்கு தண்டனை தரக்கூடிய, நிறைய பேருடைய வாழ்க்கை சிதைந்து சீரழியக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது நம்ம நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய கடந்த கால வரலாறுகளை வாழ்க்கையை பற்றி அசிங்கமான விடயமாக இருந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்களை அசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பேஸ்புக்கிலே போட்டு விடுகிறார்கள். அவர்கள் அதனை செய்வதெல்லாம் ஒரு நாகரீகமாக கருதுகிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையை இப்படியெல்லாம் பார்க்கட்டும் நினைக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில எப்படி வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு தாய் தன்னுடைய மகனை திருத்துவதற்காக வேண்டி, குற்றம் செய்த ஒரு மகனை திருத்துவதற்காக தயாராகின்ற பொழுது அந்த மகன் தாயை பார்த்து கேட்கிறாள், நீங்களும் என்னுடைய தந்தையும் இருந்த முறையை பேஸ்புக்கில் பாருங்கள், நீங்க தானே போட்டிருக்கிறீங்க, இப்படி எல்லாம் இருந்திருக்கிறீங்க, இதை விட மோசமா தான் நான் நடக்கிறேன் என்று நான் கூசாமல் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியாக திருமண வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை இருக்கிறது இல்லையா, அல்லாஹு வரக்கத்து செய்யப்பட்டது, அல்லாஹுடைய வரக்கத்து இறங்கப்பட்டது என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் அவர்களுக்கு ஆடை உடுப்பு, அவர்கள் உங்களுக்கு உடுப்பு, உங்களோட மனைவி உங்களுக்கு ஆடை மாதிரி, நீங்க அவங்களுக்கு ஆடை மாதிரி. ஒரு உடுப்பை ஏற்காமல் உடுக்கிறோம், எம்மை அழகுபடுத்துவதற்காக வேண்டி, எங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய விடயங்களை மறைப்பதற்காக வேண்டி நாம் அடுக்கிறோம். குர்ஆன் அழகான முறையில் சொல்லி காட்டுகிறது, உங்களுக்கு ஆடை அவங்க, அதனால உங்களுடைய ரகசியங்கள் உங்களோடு இருந்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையுடைய பரக்கத் என்பதை நம்முடைய சிறப்பு மிக்க குர்ஆன் மூலமாக சொல்வதாக இருந்தால், இப்படியான ஒரு நிலைமையை மீறி நாங்கள் இப்படியான பாவங்களை பகிரங்கப்படுத்தி மற்றவர்கள் எங்கள் மீது துப்பண்ணம் கொள்ளக்கூடிய துப்பாக்கிய நிலையை நான் ஏற்படுவதாக இருந்தால், அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாங்கள் உதாசீனம் பண்ணுகிறோம் என்பதுதான் அவருடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுல சல்மான் பாரிசே அது எல்லாரும் ஆண்டு திருமணத்திற்காக அவன் தயாராகி தன்னுடைய நண்பர்களோடு பெண் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. இடம் வந்துவிட்டது, பெண்ணுடைய வீடு வந்துவிட்டது. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நண்பர்களே மீகாத் வந்துவிட்டது, நீங்க திரும்பி செல்லலாம் என்று சொன்னாங்க. மீகாத் என்று சொன்னா இஹ்ராம் கட்டக்கூடிய இடம் என்று சொல்லி நாம் நினைச்சிருக்கிறோம் இல்லையா, ஆகவே உரிய இடம் வந்து விட்டது, நான் கண்ணந்தலியாக எனக்குரிய இடத்துக்கு நான் போகிறேன், நீங்க திரும்பி செல்லலாம் என்று சொல்லிவிட்டு சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் தன் மனைவியை முதன் முதலாக சந்தித்து சொன்னாங்க, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உங்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாகத்தான் என்னை கணவனாக்கி வைத்திருக்கிறான், என் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் உங்களை மனைவியாக்கி வைத்திருக்கிறான், நான் சொன்னபடி கேட்க முடியும் தானே என்று சொல்லிவிட்டு அவர்கள் தொழுகை நடாத்தினார்கள். பின்னாலே மனைவி தொழுதாங்க. ரெண்டு பேரும் வாழ்க்கையுடைய திட்டத்தை, வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை பற்றி மஷோரா பண்ணினார்கள். அல்லாஹுடைய கிருபை ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை அமைந்ததாக வரலாறு கூறி கொடுக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, கணவன் மனைவியாக இருப்பவர்கள் தன்னுடைய அனைத்து இரகசியங்களையும் இந்த பேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் பகிரங்கப்படுத்துகிறீர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி சிறப்புள்ளது என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் அதில் அவர்களை திருமணம் கேட்டு சொன்ன சமயத்துல ஜெயனபுரம் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, யார சூழல்லா உங்களை திருமணம் செய்வதாக இருந்தால் அல்லாஹுடைய உத்தரவு எனக்கு வர வேண்டும். ஒரு பெண்மணி சொல்றாங்க, உங்களை நான் திருமணம் செய்வதாக இருந்தால் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கிறான், ரஹ்மத்தை வைத்திருக்கிறான், அல்லாஹு எனக்கு உத்தரவு தர வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி விட்டார்கள், அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இறக்கிறார், ஃபலம்மா கல்லா ஸைதுன் வதரன் ஸம்பஜனாகா ஸைனபு ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, இவங்க யாரு, அதாவது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு விவாக விடுதலை செய்ததற்கு பின்னாலே உங்களுக்கு நாங்கள் திருமணம் செய்ய தந்தோம் என்ற ஒரு வசனம் இறங்கினதற்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனபு ரலியல்லாஹு தூது அனுப்பினாங்க, அல்லாஹ் அனுமதி தந்துட்டார் உங்களுக்கும் எனக்கும் குடும்ப வாழ்க்கை நடத்த, அல்லாஹ் அனுமதி தந்துட்டார் என்று சொல்லி அறிவிக்கிறாங்க. ஸைனபு ரலியல்லாஹு அன்ஹு தூது கொண்டு வந்தாங்களே, அவளுக்கு தன்னுடைய கழுத்தில் உள்ள மாலை அப்படியே பரிசாக கொடுத்தாங்க. அந்த சந்தோஷத்துல எனக்கு ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான் என்ற சந்தோஷத்துல கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நோன்பு நோட்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அங்குடைய கிருமி நபிகள் ஒரு பெண்மணி வருகிறார், யார சொல்லலாம் எனக்கும் என்னுடைய கணவனாரும் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தோம், உங்களுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள், ஆனால் ஏதோ ஒரு சின்ன விடயத்துல என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதோ படவில்லையோ தெரியவில்லை, நான் என் கணவனோடு சேர்ந்து வாழ முடியுமா அப்படி என்று சொல்லி விளக்கம் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல, அது சம்பந்தமான எந்த கட்டளையும் வரவில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையுடைய பரக்கத் அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட முறையை வைத்து அல்லாஹ்வை இறக்கி வைக்கிறான். அது சமயம் அல்லாஹு கவுலல் லதீ துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, நபிகே நாயகமே கணவருடைய விடயத்தில் உடத்துல ஃபத்வா கேட்கிறாங்களே, அவங்கள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதுக்கு பின்னால விளக்கம் வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருமையான ஃபத்வாவை கொடுத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாகரிகமான காலம் இந்த அமைப்புல குடும்பத்துடைய அர்ச்சன ராசியங்களை குறிப்பாக கணவன் மனைவியுடைய 4 சுவருக்குள்ள விடயங்களையும் இன்னைக்கு பேஸ்புக் மூலமாக போட்டு வாட்ஸ்அப் மூலமாக போட்டு 4 பேரை வசித்தது மாத்திரமல்ல குடும்ப வாழ்க்கை சீரழியக்கூடிய நிலைமை இன்னைக்கு அதிகமான பேருடைய நிலைமை இருந்து அல்லாஹ் பாதுகாக்கவேன். அதே தான் உங்கள் மத்தியில சொல்லி வைக்கிறேன், குடும்ப வாழ்க்கையுடைய நிலைமை சும்மா அல்ல. அது ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூலை ஆட்சி செஞ்ச முகமது கான் படையை அனுப்புகிறார், தன்னுடைய மகன் தோல்வி கண்டு வருகிறார் என்பதை அறிந்த பொழுது அவங்களோட மனைவியார் சொன்னாங்க, அப்படி அல்ல, இந்த மகன் தோல்வியோடு வரமாட்டார், வெற்றியோடு தான் வர வேண்டும். சில நாட்களுக்கு பின்னால வெற்றியோடு திரும்பி வருகிறான். கணவனார் கேட்கிறாங்க, அன்னைக்கு நான் சொன்னேனே வெற்றியோடு வரல தோல்வியோடு வருகிறான் சொல்ல ஏற்றுக்கொள்ளல, இன்றைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா அப்படின்னு சொன்ன பொழுது அந்த முகமது கானுடைய மனைவியார் சொன்னாங்க, ஏற்றுக்கொள்றேன். ஏனென்று சொன்னால் இந்த குடும்ப வாழ்க்கை இருக்கிறது எப்பொழுதுமே ரஹ்மத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். என்னுடைய குழந்தை இப்பொழுது தளபதியாக சென்ற குழந்தை என் வகத்திலே வந்த பொழுது நான் அல்லாவிடத்திலே கேட்டேன், யா அல்லாஹ் ஒரு பாரம்பரிய சொத்தை என் வகத்திலே தந்திருக்கிறாய், ஒரு ஹராமான சொத்து கூட என் வகத்திலே சொல்லக்கூடாது. குழந்தை பிறந்ததற்கு பின்னாலே 2 ரக்அத்து சுன்னத் தொழுது விட்டுத்தான் அந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுப்பேன், எனக்கு நிச்சயமாக தெரியும், உறுதியாக தெரியும், என்ற குழந்தை சமுதாயத்திற்காக வேண்டி ஷஹீதாக்கப்பட்டிருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் வெற்றியோடு திரும்ப வேண்டும், இந்த 2ஐயும் தவிர தோல்வியோடு என் பிள்ளை வராது என்ற உறுதி எனக்கு இருக்கு. இந்த அளவுக்கு அம்புலேஜ் குடும்ப வாழ்க்கையுடைய சிறப்பு எனக்கு, இதை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல இன்னைக்கு எந்த அளவுக்கு பாவங்களை அந்த வாட்ஸ்அப் மூலமாக பேஸ்புக் மூலமாக பகிரங்கப்படுத்துறான்னு சொன்னால் உலமாக்களை எல்லாம் தரங்கட்டவர்களாக பேசுகிறார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு தான் நினைத்ததை எல்லாம் விளக்கமாக சொல்கிறார்கள், தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தான் சொல்லி மக்கள் மத்தியிலே புலவுகள் ஏற்படுத்துகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்துல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஹத்தினுடைய ஆளுநராக இருக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் அந்த நாட்டிலே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ அந்த இயேசு கிறிஸ்தவனுடைய சிலையுடைய மூக்கை உடைத்து விட்டார், கிறிஸ்தவர் கொதித்திருந்தார். அப்துல் ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதை நான் கட்டித்தருகிறேன் அப்படி என்று சொல்லி, இல்லை என்று சொன்னால் அதற்கு பரவாயில்லை இன்னத்திலே பழிவாங்க என்று சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க, அது முடியாது, இதற்கு என்ன பழிவாங்கக்கூடிய முறை என்னவென்று சொன்னால் உங்களோட நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி ஒரு சிலையை வச்சு அவருடைய மூக்கை நாங்க உடைக்கணும் என்று சொன்ன பொழுது கொதிப்போடு செஞ்ச உமர் பின் அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய உடலை நீங்கள் வெட்டி வெட்டி நீங்க பறவைகளுக்கு விருந்து போடுங்க, ஆனா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மேல ஒரு முள் குத்துவதை கூட நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். அந்த புனிதமான முறையில ஆக்கப்பட்ட அருமையான குர்ஆன் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த குர்ஆன் ஹதீஸ் நம்ம இஷ்டப்படி செய்தால் நம்ம இஷ்டப்படி விளக்கம் கொடுத்து மக்கள் மத்தியில பிளவுகளையும் பிரச்சனை ஏற்படுத்துகிறோமே, இது எந்த அளவுக்கு பாதகமான செயல், எந்த அளவுக்கு எங்களை கருக்குழியிலே நரகத்துறைய குழியிலே கொண்டு செல்ல என்பதனை நாம் அறிவு இதை சிந்திக்கவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனுக்கு நீங்க நாங்கள் விளக்கம் சொல்ற மாதிரி குர்ஆன இருக்கு நாசிகம் மன்சூக் என்ற ஒரு பகுதி. நாசிகம் என்று சொன்னால் ஏற்கனவே ஒரு சட்டம் வந்திருக்கும், அது அமுல்ல இருக்கும். சில காலங்களுக்கு பின்னாலே அந்த சட்டம் மாற்றப்பட்டு இன்னொரு குர்ஆன் வசதி மூலமா அந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கும். ஏற்கனவே பதவி கொண்டு வந்த அந்த சட்டம் மாற்றப்பட்டதை மன்சூக் என்று சொல்லுவாங்க. அந்த சட்டம் ஒதுக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது வந்த ஆயத்தை நாசி மாற்றி என்று சொல்லுவாங்க. ஆக இந்த ரெண்டையும் நாம் அறிந்து புரிந்து நடக்க வேண்டிய ஒரு கட்டமைப்பு இருக்கு. எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த குர்ஆன் வசனம் இருக்கு, எங்களை இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதனால தாராளமாக வெளியிடலாம் என்று நினைக்கிறீர்களே. குர்ஆனுக்கு நாம் பதுவா செஞ்ச குர்ஆனுக்கு துரோகம் விளைவித்த குற்றத்துக்கு நாம் ஆளாகும். அது நபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல உமரது எல்லாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இமாமா யுத்தத்தில் அதிகமான ஹாபிதம் சஹீத் ஆயிட்டாங்க, குர்ஆன் அழிந்து விடுமோ என்ற பயம் இருக்கிறது, அதனால அதை நாங்க நூலூர்வரை ஆக்குவோம் என்று சொன்ன பொழுது அபுக்கர் ஏலானு சொன்ன சத்து தயங்கினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல செய்யப்படாத ஒரு வேலையை இப்படி செய்யறன்னு தயங்கினாங்க. இருந்தாலும் உமரது எல்லாம் சில முறைகளை சொல்லி வைத்தார்கள், எதிர்காலத்துடைய முறைகளை சொல்லி காட்டினார்கள். அபுக்கர் எல்லாம் அது வேண்டிய சாதிக்கிறதைய தலைமையில குர்ஆன் அங்கே நூலூர் நடத்தப்படுது. குர்ஆனுடைய பிரதிகள் இருக்கக்கூடிய அருமையான சகாபாக்கள் கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. ஒரு புரவி சற்று தாமதமாகத்தான் வந்தது, சில நாட்களுக்கு பின்னால வந்தது. அவங்க சொன்னாங்க, உரிய நேரத்தில் இது வரல, சற்று தாமதமாகத்தான் இந்த பிரதியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பிரதியை அங்கீகரித்திருக்கக்கூடிய முறை இருந்தால் மாத்திரம்தான் இந்த குர்ஆனை நான் சேர்ப்பேன் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு புனிதத்துவத்தோடு தான் செய்தார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, அமீரன் மொமினே, இந்த அருமையான சஹாபியார் இருக்கிறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் செய்த வேலையை சில இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை போற்றிருக்கிறாங்க, இவருடைய காரியத்தை நச்சாற்று பத்திரம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு விஷயத்துல. அதனால இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுதுதான் அந்த குர்ஆனுடைய பிரதி ஏற்றுக்கொள்ள. இப்படியெல்லாம் புனிதமான முறையில் ஆக்கப்பட்டதுதான் அந்த சிறப்பு மிக்க குர்ஆன். நாங்க நினைச்ச மாதிரி விளக்கம் சொல்லி மக்கள் மத்தியிலே வலிகெடுக்கக்கூடிய முறைகளை ஆக்கிக்கொள்ளாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான ஹதீஸ்களுக்கு விளக்கம் எழுதின சிஹாஹு சித்தான்னு சொல்லக்கூடிய வந்த அருமையான ஆறு ஹதீஸ் கிரந்தங்கள்ல முதன்மையா உள்ளது புகாரி கிரந்தம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அறிவிப்பாளரை சந்திப்பதற்காக வேண்டி போறார், நீண்ட தூரம் போறார். அந்த அறிவிப்பாளர் இருக்கிறார், அவர் நடந்து கொண்ட முறை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹிக்கு பிடிக்கல. என்ன என்று சொன்னால், ஒரு வெறும் பாத்திரத்தை எடுத்து தன்னுடைய மிருகத்தை அழைக்கிறார் குடிப்பதற்காகவே. நினைக்கிறாங்க, ஒரு வாய் பேசாத மிருகத்தை இப்படி அழைக்கிறார் இவர். என்னுடைய விடயத்தை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுடைய விஷயத்திலும் அறிவிக்கக்கூடிய விஷயத்திலும் இவர் இப்படி நடந்து கொள்ளுவாரோ என்ற ஒரு சந்தேகத்தினால அவ்வளவு நீண்ட தூரம் சென்றும் கூட என்ன செய்யல, அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அவரிடத்தில் இருந்து அந்த அறிவிப்புடைய விடயத்தை கேட்கிறது. இப்படியெல்லாம் தியாகத்தோடு சிறப்பான முறையில் கொடுக்கப்பட்டதுதான் இந்த அருமையான ஆகும். சில பேர் வருவாங்க, நீண்ட தூரம் இருந்து வருவாங்க, சில சட்டங்களை கேட்பாங்க, ஹஜீரை விளக்கத்தை கேட்பாங்க, சொல்லுவாங்க எனக்கு அது சம்பந்தமான விளக்கம் தெரியாது. இமாம் அவர்களே, இவ்வளவு நீண்ட தூரம் வந்திருக்கிறாங்களே, நீங்க தெரியாது என்று சொல்றீங்களே. சொன்னாங்க, என்னுடைய விடயம் அல்ல, அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான வாயினால் வந்த அருமையான வார்த்தை, எனக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் கொடுக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் நான் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவேன், அவர்கள் என்னை பற்றி என்ன நினைத்தாலும் வரவாயில்லை, உண்மையை சொல்லிவிடுங்க. அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீது கடையை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முறை தேர் கொட்டிடுச்சு, தேர் கடிச்சிருச்சு. அமைதியாக இருந்தார். ஹதீதுடைய அந்த விளக்கம் எல்லாம் முடிஞ்சு உள்ளே சென்று அவசர அவசரமா உடுப்ப மாற்ற ஆரம்பிச்சார். கேட்கிறாங்க மாணவர்கள், இவருடைய உஸ்தாத் அவர்களே, இப்படி அவசரமான முறையிலே வேலை பார்க்கிறீங்களே என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், இந்த தேர் கடிச்சிருச்சு, ஏன் நீங்க அப்பொழுதே வந்திருக்க வேண்டியதானே. சொன்னாங்க, இல்ல, நான் யாருடைய ஹதீஸ் தெரியுமா, ரஹ்மத்துல் ஆலமீன்,
இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தை கொண்டு வந்தாங்களே அந்த நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான ஹதீஸை நான் சொல்லிக் கொடுத்துக் கொள்கிறேன். அந்த சமயத்தில் நான் அகௌரவமான நடக்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் தேர் கொட்டியும் கூட அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியிருப்பாங்க என்று சொன்னால் அந்த அருமையான மக்கள் அப்படியெல்லாம் தியாகத்தோடு சேர்ந்து வச்ச அருமையான அதிரை காலச்சு மேல காலை போட்டுக்கிட்டு வாயில சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இன்றைக்கு எனக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் விளக்கம் கொடுப்பதாக இருந்தால் இது நரகத்துடைய வேதனைக்கு வருமா அல்லது சுவரத்துக்கு கொண்டு செல்லுமா என்பதை நீங்கள் சிந்திக்க கேட்டீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலைமையிலேதான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருமையான பாக்கியமான நவீனமான கருவிகளை நாம் பாவத்துக்கு உள்ளாக்கி நாம் நரகவாதி ஆகக்கூடிய சூழலை உருவாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய நன்னடியார்களே, சில நேரங்கள் எங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை இருக்கிறார். ஒருவர் ஒரு கருத்தை சொல்லலாம், மற்றவர் மற்ற கருத்தை சொல்லலாம். இஸ்லாமிய அடிப்படையில கருத்து வேற்றுமை இருந்ததுதான். அது தமிழ் மக்கள் சுற்றிய கலவி எல்லாம் அவர்களுக்கும் கருத்து வேற்றுமை இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100 சட்டங்களுக்கு மத்தியில ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேற்றுமை இருந்துச்சு. யாருக்கே உங்களுக்கு சத்திய கலவி எல்லாவர்களுக்கும் உமரே பாருக்கு ஆளும் எல்லாம் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே சாலா சாப்பிட்டாங்க. ஒருவரை ஒருவர் மதித்து நடந்தால் போட்டு நடந்தார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அம்பகரவி எல்லாவோட சக்கராத்திரைய நேரம் சில சகாபாக்கள் கேட்கிறாங்க, அமீர் முஃமினீன் உங்களுக்கு பின்னால முஸ்லிம்களுடைய தலைவராக உமர் அலி அல்லாஹ் அவர்களை நியமிச்சு வச்சிருக்கிறீங்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உங்களிடத்துல கேட்டால் என்ன விடயத்தை வைத்து இந்த உமர் அலி அல்லாஹ் அவர்களை முஸ்லிம்களின் தலைவராக ஆக்கினீங்க கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க என்று கேட்டாங்க. அவங்க சுத்தியம் சொன்னாங்க, அல்லாஹுடைய கிருபையா அல்லாஹ் அந்த காலத்தை பொறுத்தாரு நீதியின் நியாயமும் மதி நுட்பமும் மக்களை வழிநடத்தக்கூடிய அருமையான பொறுப்பு தகைந்து வாய்ந்த ஒருவர் இந்த உமர் அலி அல்லாஹ் தவிர வேற யாரையும் நான் பார்க்கவில்லை. அதனாலதான் அவர்களை நியமித்தேன் என்று சொல்லுவேன் என்று சொன்னார்கள். அது தபு பக்கம் கருத்து வேற்றுமை இருந்துச்சுதான். எந்த அழகானவர் நடந்து கொள்ள சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்றைக்கு நாங்க எங்களையே காட்டிக் கொடுப்போம், எங்களுடைய நிலைமைகளை எங்களை சிறுகளை எல்லாம் சொல்லி காட்டுறோம். மற்றவர்கள் பார்த்து எங்களை சிரிக்கிறார்கள், எங்களுடைய இஸ்லாத்தை பற்றி தவறானவர்களை புரிந்து கொள்கிறார்கள். அதுக்கு ஆயிஷா சித்தியகா அல்லாஹ் அன்ஹா அவர்கள் உட்பட உம்மஹாத்துன் மனை அவங்களுக்குள்ள ரெண்டு பகுதி இருந்துச்சு. ஒரு பகுதியினர் உம்மஹாத்துன் மனைங்கள்ல ஒரு பகுதியினர் ஆயிஷா நாயகர் அல்லாஹ் அவர்களோடு நிறைய தொடர்பு வைச்சிருந்தார். சில உம்மஹாத்துன் மனைங்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தொடர்பு வச்சிருக்கிறார், தொடர்பு வைச்சிருந்தார். ஆனால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறான விடயம் வந்த பொழுது அவங்களுக்குள்ளே சில கருத்து வேற்றுமை இருந்திருக்கிறார். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவதூறான விடயம் வந்த பொழுது அனைத்து உம்மஹாத்து மோமின்களை கொண்டு சேர்ந்தார்கள். சொன்னார்கள், ஆயிஷா நாயகி ஒரு பத்தினித்தனமான பெண்மணி, ஒரு பத்தினித்தனமான பெண்மணி. அவர்கள் அப்படியான ஒரு அப்பட்டமான அவாண்டமான ஒரு விடயத்துக்கு அவர்கள் எத்தனைக்குமே ஈடுபட்டிருக்க மாட்டார் என்பதை உறுதி செய்கிறோம் என்று சொல்லி பகிரங்கமான விலை சொல்வதாக இருந்தால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சஹாபாக்களுடைய விடயத்தில எப்படி நடந்து கொண்டாங்க, குர்ஆன் ஹதீஸ் விடயத்தில சமுதாயத்தை பாதுகாப்பதில கருத்து வேற்றுமை எப்படி இருந்தாலும் எந்த அழகானவர் நடந்து கொள்ள என்பதிலே நான் சிந்திக்க வேண்டியிருக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு எந்த முறையில பாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறை என்ன தெரியுமா? அதுதான் பேர் பார்க்கிறோம். இன்னைக்கு யாராவது ஒரு தவறு செஞ்சிட்டவன் சொன்னா உடனடியாக போட்டாண்டி பேஸ்புக்ல உடனடியாக பார்த்து, உங்களுக்கு தெரியுமா அரசியல் தலைவராக இருந்தாலும் சரிதான், குடும்ப விஷயமா இருந்தாலும் சரிதான், குடும்பத்தை எழுதிடுறாங்க அப்படி இப்படி அநியாயமான முறையை செல்லி வைக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய தபாலக்கி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுடைய கௌரவத்தை ஒருவர் மறைத்தால், வெளியிட முடியாத விடயத்தை மறைத்தால் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவருடைய சிறுகளை ரகசியங்களை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு மறைத்து வைப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல மழை இல்லாம போச்சு. எல்லாரையும் ஒன்றரைச்சு துஆச்சி வெறுத்து தயாராகிறார்கள். அல்லாஹு அறிவிக்கிறான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களோட பகுதியில உங்களோட இடத்துல உங்களோட கூட்டத்தல்ல ஒருவன் பாவத்தோடு சம்பந்தம் கொண்டவராக இருக்கிறார், அவர் தௌபா செய்தால் மழை இறக்குவேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யார் அண்டு விலங்கல்ல பகிரங்கமா சொல்றாங்க, பாவத்தின் காரணமாக மழை இறங்கல்ல, தண்டனை தான் இறங்க தயாராகிறது, நீங்க தௌபா செய்ய அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பாவத்தாலி எல்லாவிடத்துல தௌபா செய்ய வச்சுக்கிறீங்க, அல்லாவுடைய கிருபையினால மழையை வரங்க. அல்லாவிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இப்பொழுதுதான் சொல்லி முடித்தேன், யாரு அந்த அந்த பாவத்தை செய்தவனுடைய விலங்க இல்ல, அவனை நீ அறிவித்து தரியா என்று சொன்ன பொழுது அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அவன் பாவம் செய்யற காலத்திலே நான் யாருக்கு காட்டி கொடுக்கல, இப்ப தௌபா செஞ்சு கண்ணீர் வடிக்கிறான், இந்த நிலையில நான் காட்டிக் கொண்டது முடியுமா? அதனால நான் காட்டித்தர மாட்டேன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சொல்வதாக இருந்தால், ஒரு மோமினுடைய ஒரு முஸ்லிமுடைய மானத்தை மரியாதை ஹக்கை இப்படி மறைத்து நடப்பதாக இருந்தால், நாம் உலமாக்களையும் ஏழைகளையும் தரம் கட்டவர்களாக குடும்ப விதியிலே எங்களை போக்கிலே தேவையில்லாத மாதிரி நாம் இப்படி எல்லாம் வெறுத்தனமானவர்களை செய்தால், நாம் எந்த அளவுக்கு இஸ்லாமியத்துடைய ஹக்கை நாம் வெறுத்தவர்களாக மறுத்தவர்களாக மாறுவோம் என்பது கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. இந்த நிலைமை நம்மளுக்கு மாறி வந்தா எப்படி சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்குரிய குற்றத்துக்குரிய தண்டனை குடுத்துத்தானாகும். ஆனால் குற்றத்துக்குரிய தண்டனை குறுபட்டுச்சு, அந்த பெண்மணி யார், குற்றம் செய்த பெண்மணி யாருன்னு சொல்லி எந்த ஹஜீரை விளக்கத்திலும் எழுதப்படும், அது மறைக்கப்பட்டிருக்கு, அப்படியே அப்படியே ஓரமாக்கப்பட்டிருக்கு. அந்த குற்றத்துறை விடயத்தை நடந்ததை சொல்லி வச்சிருக்கிறாங்களா? ஆனா அந்த பெண்ணுடைய பேர் வரவில்லை. சில சகாபாக்கள் சொன்னார்கள், யார சூழல்லா, நான் இன்னென்ன குற்றம் செய்திருக்கேன், எனக்கு அது நிறைவேற்றுங்க. அது நிறைவேற்றப்பட்டதுதான், ஆனால் எந்த சகாபுடைய பேரும் அங்கே வரவில்லை. இப்படித்தான் இஸ்லாம் ஒருவருடைய நிலைமையை பாதுகாத்து வச்சிருக்கு. நபிகரார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் வருகிறார், எனக்கு அது நிறைவேற்றுங்கன்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினாங்க. அவர் வஃபாத்தாகி விட்டார். ரெண்டு பேரை பேசிக்கிறாங்களா, நம்மட மொழியில நம்ம பேசுற மாதிரி வேலையில்லாத வேலை, தேவையில்லாத வேலை, இவருக்கு இந்த தேவை வேலை வேணும் தானா, வாய் முடிஞ்சுதான் முடிஞ்ச கதை, என்னமோ பெரிய மனுஷனா போனார் ரெண்டு நாள் சொல்ல ஆரம்பிச்சார். இந்த விடயம் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு விழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் அழைச்சி ஒரு இடத்துல போய் காட்டி சொன்னாங்க, செத்த ஆடு ஒன்று இறங்கி சொல்லுவாரு சாப்பிடுறீங்களா கேட்டேன். யார சூழல்லா, செத்த ஆடை எப்படி சாப்பிட முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அருமையான முஸ்லீம், அல்லாவிடத்தில் ரஹ்மத் பெற்ற ஒரு முஸ்லிம், அவர் வஃபாத் ஆகிவிட்டார், அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுனீங்க இல்லையா, அந்த முஸ்லிமான சகோதரர், ஹஜ்ஜை நிறைவேற்றப்பட்ட அந்த சகோதரர், இப்பொழுது என்னன்னா, இப்பொழுது சுவன நதியில சுவர்க்கலோத்து நதியிலே நீந்தி கொண்டிருக்கிறார். இதனால் பார்க்கிறேன் சொன்னாங்க அருமையான அரபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கு. இன்றைக்கு நாங்க வாக்கி வந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல வேலை செஞ்சு எப்படி அந்த குடும்பத்தை சீர் அழிச்சு அப்படியே சன்னாபின்னம் ஆக்கிட்டு, இவருடைய வாழ்க்கைய எப்படி எல்லாம் ஆக்கிட்டு, ஏன் இந்த பெண்மணியுடைய நிலைமைய தேவையே தேவையில்லாத எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நாளை நிரப்பி எப்படியோ வெளியாக்கி ஆச்சு என்று வீராம்போடு பேசுறேன். நபிக்கல்லாரும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ்வுக்கு விருப்பமற்ற செயல், ஆனால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்கள் செய்தால், அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத செயல் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி நண்பர்கள் எங்களை பாராட்டுவார்கள் என்ற அமைப்பை நீங்கள் செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த நண்பர்களை உங்களை பாராட்டினார்களோ அதே நண்பர்கள் தான் ஒரு காலத்திலே உங்களை தூக்கி எறியக்கூடிய தூஷிக்கக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹ் ஆக்குவார் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒவ்வொருவர்களும் வாழ்க்கையிலே நிச்சயமா நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கு. ஏனென்று சொன்னால், சில நேரங்களில் நாலு பேர் சேர்ந்தா சிரிச்சு மகள் இருக்காக வேண்டி மற்றவர்களுடைய மனங்களை நம்ம பக்கம் வசீகரிக்க செய்வதற்காவது சில தேவையில்லாத வேலைகளை செய்வது, தேவையில்லாத முறைகளை இறங்குவது, இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதைகளும், குறிப்பாக இந்த பேஸ்புக்கா இருந்தாலும் சரிதான், அதோடு சம்பந்தப்பட்டுள்ள எதுவாக இருந்தாலும் சரிதான், ரொம்ப கவனமாக இருந்திருங்க. பாவங்களை வெளிப்படுத்துகிற விஷயத்துல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய நன்னடியார்களே, இன்றைய சூழ்நிலை நாங்க பார்க்கிறோம், நிறைய கிராமங்களா இருந்தாலும் சரிதான், ஊர்களா இருந்தாலும் சரிதான், நாங்க என்ன பார்க்கிறோம் என்று சொன்னா, சில இடங்கள்ல பார்த்தா எதை கேள்விப்பட்டோமோ உடனடியாச்சு, தண்ணியில மீன் குட்டி போட்டு வைக்கிறீங்க, அந்த மீனையும் படப்பிடிச்சு போட்டாச்சு. எதை கேள்வி, இது நன்மையா தீமையா, இது சமுதாயத்துக்கு ஒத்து போகுமா, நாங்க செய்யறது நல்லதா என்பது பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு ஒராவது யாராவது ஒருவர் பஸ்ட முட்டிக்கிட்டாரு வச்சுக்கிடுங்க, பைசுக்கெல்லாம் போய் முட்டிக்கிட்டாரு, ஒருவர் சீனாவது கை உடஞ்சாச்சு உடனே போட்டாச்சு. ஆகவே இன்னைக்கு ஊருக்கு வராதிங்க, ஒரு சிங்க ஒரு மாற்று மதத்துடைய ஒரு பையனை அடிச்சு போட்டாங்க, ஆகவே ஊருடைய இல்லை இல்ல இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லி முன்பின் இல்ல அப்படியே போட்டாச்சு. வெளியூர் போனவர் என்ன நினைப்பாங்க, அது நம்ம ஊர்ல எப்படி நடக்குதோ பார்த்தா ஒண்ணுமே. இந்த நிலைமை இன்னைக்கு சமுதாயத்தை நம்ம ஆட்கள் நிறைய செய்யறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கேள்விப்பட்டதை எல்லாம் நீங்கள் சொல்லுவது, அதற்குரிய ஆயத்தம் இல்லாமல், அதற்குரிய தெளிவு இல்லாமல் கேள்விப்பட்டதை எல்லாம் நீங்கள் அறிவிக்கிறீர்களே, இவன் பொய்யன் என்பதற்கு அது ஒன்றுமே போதும் என்று சொன்னார்கள் நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே வந்திருக்கிறது. குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது, உங்களுக்கு அச்சமான அல்லது நிம்மதி தரக்கூடிய எந்த விடயம் வந்தாலும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, உடனடியா பிரஸ்தாபிச்சு இது நடந்தது உண்மையா, இது நடந்திருக்குமா, இது சொல்வதால இதை பரத்துறதால இது மற்றாருக்கு ஷேர் பண்றதுனால எங்களுக்கு நன்மை கிடைக்குமா, சமுதாயத்துல பொழுது வந்துருமா, எங்க பாக்குறது கிடையாது, உடனடியாகவே அனுப்பியாச்சு. ஆனால் இதை நீங்கள் உரியவர்களிடத்தை மத்தியில் ஒப்படைத்தால் அதோடு சம்பந்தப்பட்டுள்ள மக்களோட புத்திஜீவிகளோடையோ அல்லது பெரியவர்களுடைய ஆலோசித்தால் அதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் அழகான முறை எடுப்பார். இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகின்ற இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது இறங்கின காரணத்தை எழுதுறாங்க. நபி கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மனைவி மார்கள் எல்லாம் விவாக விடுதலை தலாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதை பரவலான முறையை போயிட்டு உமர் ரலி அல்லாஹுடைய மகளாரும் என்ன செய்யுங்க அவங்க இருக்கிறதானே அவங்கள அதை நினைக்கிறாங்க. உமர் ரலி அல்லாஹுக்கு ரொம்ப ஒரு கவலை ஆயிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக வந்தார், யா ரசூலல்லாஹ், இப்படியான ஒரு கதை பரவலான முறையை சொல்லுகிறது, இது உண்மை தன்மை என்று கேட்டாங்க. நபி கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி ஒன்றும் இல்ல, அப்படியா நான் யாருமே விவாகம் விடுதலை செய்யல அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அதை எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. மஸ்ஜிதுடைய தலைவாசல் இருந்து உரத்த சத்தத்தோடு சொன்னார்கள், மக்களே இப்படியான ஒரு கதை பரவலான முறையை சந்திக்கிறது, ஆனால் ரசூலுல்லாஹி அணுகினேன் விளக்கத்தை கேட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க அப்படி ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி, ஆகவே நம்பாதீர்கள், நீங்கள் இதை தெளிவு பெறுங்கள் என்று சொல்லி உரத்த குரலோடு யார் சொன்னாங்க, இதுதான் நம்மிடத்தில் வர வேண்டிய பண்பு என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தண்டையாதே ஆதாரம் இல்லாம விளக்கம் இல்லாம நீங்க சட்டக்கண வாரத்தை எல்லாம் அவசர அவசரமா ஷேர் பண்ணி அனுப்புறீங்க இல்லையா, இதுக்கு ஹத்தியில் விளக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா, இரவில விரவு புறக்கிறவமா, இரவில விரவு புறக்கிறவ என்ன செய்வான், அவன் சில நேரங்களில் பாம்பும் சூண்டு விட்டு ஒரு பாம்பும் விரவு மாதிரி இருக்கும், அதையும் பிடிக்க தோங்குவான், பெரிய ஆபத்து வருமா இல்லையா, இதே நிலைமைதான் உங்களோட வாழ்க்கையில் வரும் என்பதனை நீங்கள் படத்துக்காது. குடும்ப விஷயமா இருந்தாலும் சார் உங்களுக்கும் குடும்பத்துக்களை சில பிரச்சனை நினைக்கிறார், அதற்காக ஒரு முஸ்லிமுடைய கௌரவத்தை வெளிப்படுத்தி தேவையில்லாத விடயங்களை போடுவது ஒரு முஸ்லிமுக்கு உகந்தது அல்ல என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, பெரிய தெய்வம் அரசன் என்று சொல்லல, மன்னன் என்று சொல்ல, நான் பெரிய இறைவன், உங்களுக்கெல்லாம் சோறு போடுறவன் நான் தான், அனைத்து விடயங்களையும் செய்து தருபவன் நான் தான் என்று சொன்னவன் தான் திராவுன். அந்த திராவிடத்துல போயிட்டு நீங்க தாவத்து கொடுங்க என்று சொன்னபோது அல்லாஹ் என்ன சொல்றான், இது ஹபீலா திராவு திராவிடத்துல சொல்லுங்க, வலா தனியா வீதிக்கு நீங்க போற சரி, என்ன மறந்துடாதீங்க அல்லாஹ் சொல்றான், என்ன மறந்துடாதீங்க, என்ன என்னுடைய கட்டுப்பாடு, அல்லாஹ் எதை விரும்புறானோ அந்த முறையில அஸ்மாவு ஆரா நீங்க சொல்ற அனைத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் போய் அந்த ஃபிரௌனோட என்ன செய்ய, ரொம்ப நளினமான முறை நடந்து கொண்டு அழகாக பேசி நிதானமாக பேசிங்க, மனம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பேசி, யாரோட, நான் தான் தெய்வம் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதரோட அல்லாஹு ஜல்லா இப்படி பேச வைக்க சொன்னான். 34 அதாவது ஒரு நாளைக்கு 17 ரக்அத் கிட்டத்தட்ட 34 சுஜூத் செய்து சுப்ஹான ரப்பில் அலா உயர்வான அல்லாஹுவே உன்னை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி ஒரு முஸ்லிமுடன் பேசுகின்ற பொழுது நாம் எந்த வார்த்தையோட பேசணும், அவருடைய கௌரவத்தை எப்படி மதிக்கணும் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்திருப்பார். இதற்கு மாற்றமாக நடந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபய்யனு, ஒரு கெட்டவன் ஏதாவது ஒரு விடயத்தை செஞ்சு சொல்லிட்டான் என்று சொன்னால் முதலாவது தெளிவு பாருங்க, இது தெளிவு தானா, எந்த சில நேரங்கள்ல இப்படி சில நேரங்கள்ல குடும்பத்திலே ஏற்படுது, நம்ம வெளியில இருந்து வரக்குள்ள அதுக்காக நீ மனைவி கிட்டவன் நான் சொல்லல, இப்படி ஏற்படுறதும் இருக்குதான், சில நேரங்கள்ல சில ஆத்திரமான விடயங்களை நம்ம வெளியில இருந்து கவலையோட வருவோம், பல பிரச்சனை வருகின்ற பொழுது மனைவி சொல்லிடுவாங்க, நாங்க நிதானம் இழந்து பல ஆபத்துக்கான விடயங்களை செய்பவரும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனாலேதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடும்ப தலைவிக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க, தலைவருக்கு சொன்னாங்க, உங்களோட மனைவி மாதத்தில் என்ன செய்ய அவருக்கு அவ்வப்போது நல்ல அறிவுகளை கற்றுக் கொடுங்க, பாசத்தை கற்றுக் கொடுங்க, அது மாத்திரமல்ல அவ்வப்போது நடக்கக்கூடிய சூழலை கற்றுக் கொடுங்க என்பது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை அறிவுரை அமைப்பு. ஆகவேதான் குர்ஆன் சொல்லுகிறது, இப்படி ஒரு வார்த்தை யாராவது சொன்னால் உங்களுக்கு கீழடிக்க முடியாத ஒரு கிட்ட ஒரு முறை வந்துட்டு என்று சொன்னால் பச்ச பையவும் நீங்கள் விளக்கம் கேளுங்க. இரண்டு சொன்ன அவசரத்துல நீங்க என்ன செய்வீங்க, திடீரென சில விடயங்களை செஞ்சு விடுவீங்க. இன்னைக்கு அண்மையில எங்களுக்கு தெரியும் பேஸ்புக்ல இஸ்லாத்தை பற்றி தவறான நடக்கிறது, ஆனால் அவர்களை பற்றி மாற்று மதத்துகளை பற்றி தவறான முறையில அவர்களை பற்றி ஏசுற முறையில முகத்தை காட்டாம பேசுறாங்க, முகத்தை காட்டாம பேசுறாங்க. அதன் மூலமா எத்தனையோ விபரீதமான வார்த்தைகள் இஸ்லாத்துக்கு எதிரான முறையில கட்டப்பட்டு விடுது. ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் எல்லாம் அறிந்த உண்மைதான், இந்த நாட்டிலே என்ன விடயம் வந்தாலும் இந்த விடயத்தை அதாவது பேரினவாதிகள் இந்த நாட்டுடைய பேரினத்தை சேர்ந்தவர்கள் செய்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு அவருடைய உயர் மட்டத்தில் உள்ள மத குருக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். இதுதான் நாட்டுடைய நிலைமை. சிலிங்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி என்ன எதிர்த்து பேசினாலும் உண்மையாக தவறு என்று நினைத்தாலும் அது அதாவது நீதிமன்றத்துக்கு சென்றாலும் அந்த நீதிமன்றத்திலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு உயர் மட்டம் இன்றைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் நிதானத்தோடு பேச வேண்டியிருக்கிறது, நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மஸ்ஜிதுக்கு போனாலும் எங்கட பள்ளி நாங்க சொல்ல வந்திருக்கிறோம், எங்கட வாகனம், அதனால எங்கட ரோட்டு என்பது அல்ல, எங்கட தெரு அல்ல, அந்த தெருவிலே உரிய முறையில பாதுகாக்க வேண்டிய ஹக்கு இடத்தில் இருக்கிறது. இன்னும் தலைக்கில் ஹக்கா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கிறது, அந்த பாதைக்கு மத்தாக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம நடந்து கொள்ளக்கூடிய முறை இருக்கிறது. ஒருவரை பார்த்து சொன்னாங்க, ஒருவரை விஷயத்துல சொன்னாங்க, மறுமை சோர்க்குலகத்தில் ஒருவரை கண்டேன், அவர் சோர்க்குலகத்துல பூவை பொய்து கொண்டிருக்கிறார், பூ இருக்கலையா அதை பறிச்சு கொண்டிருக்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால் மக்கள் செல்லக்கூடிய பாதை வைக்கக்கூடிய கல்லை அகற்றி ஓரத்தில் போட்டு நடமாடுவதற்கு அலகாரம் வைத்த காரணத்தினால் அல்லாஹ் அந்த பாதகத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் தனிக்கு அதாவது பாதைக்கு கொடுக்க வழியாது. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அந்த குர்ஆனுடைய இந்த விளக்கத்திற்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறங்கின காரணத்தை எழுதுறாங்க. வலீத் இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு, வலீத் இப்னு உக்பா அவங்க பனி முஸ்தலக் கூட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க நீண்ட காலமா அங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த கூட்டத்துக்கு மேல ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கு, ஏதோ அல்லாஹ்வுடைய உதவியினால இஸ்லாத்திற்கு வந்துட்டாங்க. நீண்ட காலத்துக்கு பின்னால கேள்விப்பட்ட அந்த மக்கள் அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக வரவேற்பெருத்தாமல் ஊருடைய எல்லையிலே நிற்கிறார்கள். வலிந்து மிக குமார் அலி அல்லாஹ் போய் பார்த்தாங்க, ஊருடைய எல்லையில நிற்கிறாங்க. இவர் எதுவுமே விளக்கமாக அறியல்ல, ஒண்ணுமே பேசல, ஜக்காத்தை பரிசீலிக்கவும் இல்ல. உடனடியாக திரும்பி இவர் சில விஷயங்களை கெசின் பண்ணித்தான் வந்திருக்கிறார். இவர் கெசின்ல சில விஷயம் தவறான முறையில நினைச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹி ரசூல் யார் ரசூலுல்லாஹ், நான் அந்த இடத்திலே போனேன், அவர் இஸ்லாத்துடைய கொள்கையிலிருந்து மாறின மாதிரி எனக்கு விளங்கு, ஜக்காத்து தருவதாகவும் அவங்க எனக்கு ஒண்ணுமே சொல்லல, அது மாத்திரமல்ல என்னை கொலை செய்வதற்கும் தயாரான மாதிரி இருக்கிறதெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் நினைச்சுதான் சொன்னார். நபிகள் நாதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீரென ஒரு முடிவெடுக்கல, ஹாலிஜ் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹாலிஜ் இப்னு வலீத் இந்த பனி முத்தலக் கூட்டத்துல போய் ஜகாத்தை நீங்க வாங்கிக்குவாங்க, ஆனால் நீங்க போற செய்தி யாருக்குமே தெரியாத முறையிலேதான் செல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. ஹாலிஜ் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரம் மட்டும் போனாங்க, அங்க போய் அந்த ஊருடைய எல்லையிலே முகாமிட்டு இருந்தாங்க. அங்கே மகருடைய பாங்கு சொல்லப்படுகிற ஜமாத்து நடக்குது, அஷாவுடைய பாங்கு சொல்லப்படுற ஜமாத்து நடக்கிறது. மறுநாள் காலையில காலேஜ் போய் வழிதரன் எல்லாஹு அன்பு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அங்க போய் இந்த காட்டை வசூலிச்சுட்டு வந்தாங்க. யார் ரசூலல்லாஹ், அந்த ஊருக்கு நான் சென்றேன், நீங்க சொன்ன மாதிரி தான் போனேன், ஆனால் அந்த மக்கள் சிலாத்துடைய அமைப்பில இருக்கிறாங்க, ஜக்காத்தை தந்தார்கள் ஆனவர்கள் இருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாத்தீங்களா, நீங்கள் விளக்கம் இல்லாமல் நடந்து கொண்ட முறையினால் எத்தனை விபரீதங்கள் வரும், நல்லா பாதுகாக்க பத்த வைத்தியனும் விளக்கம் பெறுங்க. எந்த விஷயத்தை நீங்க அனுப்புவதாக தயார் பண்றதா இருந்தாலும் நீங்க விளக்கத்தோடு அனுப்புங்க, சமுதாயத்தின் மத்தியில் பிளவுகள் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதனை வல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் தெரிவித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ் நம்முடைய ஆலா ஹயாத்து அருமையான முஹரத்திலே மாதிரி இன்றைக்கு இந்த பேஸ்புக் மூலமாக சில நல்ல விஷயத்தை எழுதுறாங்க. ஏன்னைக்கு நான் முஹரத்தை பத்தி எழுதுச்சு, இந்த முஹரத்துல சிறப்புகளை பத்தி எழுதுங்க, இந்த முஹரம் தரக்கூடிய படிப்பினையில எழுதுங்க. சல்லல்லாஹு தெளிவாக சொன்னாங்க, முஹர்ரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அலியே ரலியல்லாஹு அன்ஹு, ரமலானுக்கு பின்னால நீங்கள் நோன்பு நாளுக்கு ஆசைப்பட்டால் பசுமில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தை நீ நோன்பு பண்ற. அல்லாஹு ஜல்ல ஜலாலு எத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து சிறப்பை கொடுத்திருக்கிறார், எத்தனை பேருடைய நிலைமைகளை சீராக்க தயாராக இருக்கிறார். நபிமார்களுக்கு சிறப்பும் கண்ணியமும் வழங்கப்பட்ட ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதத்துடைய காலம் தான் கண்ணியத்துக்கு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நிறைய நாங்க பேசுறோம் ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை பேசுறோம். இந்த முஹர்ரம் மாதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஹிஜ்ரத்து கணக்கு 1439 வருடம் நீ எனக்கு இன்றைக்கு பிறந்திருக்கிறது. இதை கூட ஹிஜ்ரத்துடைய அடிப்படையை வைத்துதான் சொல்லப்பட்டது. ஹிஜ்ரத் என்பது வரலாறு அல்ல. ஒரு மனிதன் அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, சமுதாய தலைவராக இருந்தாலும் சரி, பள்ளி அதாவது நிர்வாகமா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவனா இருந்தாலும் சரிதான், எப்படி நடக்க வேண்டும், திட்டமிட வேண்டும் என்பதை தெளிவான முறையில காட்டக்கூடிய வரலாறு தான் இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போவதற்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பதாகவே அழகான முறையில திட்டமிட்டாங்க. எப்படி போவது, எங்க போவது, ஏன் மதீனாவுக்கு தானே போகணும், அதுக்கு முன்னாடி அபிசீனியாவுக்கு சில சகாபாக்கள் அனுப்பினாங்களே அங்கு போனா என்ன, இல்ல அது அல்லாத நாட்டுக்கு போனா என்ன, இதெல்லாம் அழகான ஒரு திட்டம் விட்டாங்க. இந்த திட்டங்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹுடைய கிருபை நிச்சயமாக நாங்க ஒருபோதுமே தோல்வி அடைய மாட்டோம், எங்கள் மீது எதிரிகள் ஆட்கொள்ள மாட்டோம். அல்லாஹுடைய கிருபை நாளேதான் ரசூல் ஸல்லல்லாஹு திட்டமிட்டார், யாரை கூட்டிக்கிட்டு போறது, வழிகாட்டி யாரு, எந்த பாதையால போறது, ஏன் ஒரு அழகான வெற்றி தரக்கூடிய ஒரு பயணம், இதை திட்டமிட்டு செய்ய வேண்டியிருக்கிறது என்பதனாலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு திட்டமிட்டார்கள். இன்று வரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் அழகான முறை இருக்கு. கண்ணியத்துக்கு இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார் இந்த முறைகளை மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. அல்லாஹுடைய கிருபை அருமை இருக்கு. அல்லாஹுடைய கிருபை நம்மளை எங்களுக்கு ஒரு சிறப்பான காலத்தை தந்திருக்கிறான். அந்த அருமையான காலத்துடைய வரக்கத்தினால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில எவை எவைகள் பாவமாக இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மிடத்திலே படித்து வைக்கிறீர்கள், நம்மிடத்திலே பண்புள்ளவர் இருக்கிறீர்கள், புத்தியீவர் இருக்கிறீர்கள், பொருளாதாரத்தில் வசதி உள்ளவர் இருக்கிறீர்கள், ஆனால் எங்கட பாவம் இருக்க இல்லையா, பொருளாதாரத்திலே பறக்கத்தை இல்லாமல் செய்துவிடும். இது வரலாறு கண்ட உண்மை. அறிவுடைய பறக்கத்தை இல்லாமல் செய்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனுபவமான நல்ல எண்ணங்களும் இல்லாமல் செய்துவிடும். நான இந்த பரிகாசமானவர் செய்யக்கூடிய இந்த பாவத்திற்கான அல்லாஹு ஜல்லாலு அதை விட்டு பாதுகாப்பானார். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. இறக்கமுள்ளையா அல்லாஹ், கண்ணியமான ஒரு மாதத்தை எங்களோட ஆல ஹயாத்திலே தந்திருக்கிறாயா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் எங்கள யார் ஹயாத்தோ மௌத்தோ தெரியாது ரபி ரஹ்மானே, உடைய கிருபையினால் இந்த சிறப்பான மாதத்தில் யாருக்கெல்லாம் கண்ணியம் கொடுத்து சிறப்பித்தாயோ அந்த நல்லவர்கள் எங்களையும் எங்களுடைய தாய் தந்தைகளையும் எங்களுடைய ஆசான்களையும் குடும்பத்தவனையும் ஆக்கி அருள்வாயா. இறக்கமுள்ளையா அல்லாஹ், இந்த கண்ணியமான மாதத்தை வைத்து உடத்திலே கேட்கின்றோம். எத்தனை நாடுகளிலே யா அல்லாஹ் பர்மா போன்ற இடங்களில் முஸ்லீம்கள் நசுக்கப்படுதல் யா அல்லாஹ், ஏதோ முஸ்லீம்கள் மீது சோதனைகள் வரும் என்பதை நான் உறுதியாக கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மாதத்துடைய பறக்கத்தை வைத்து அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுத்தருள்வாயா, முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தருள்வாயா, அனைத்து உடையர்களை நீயே பாதுகாத்தருள்வாயா. இறக்கமுள்ளையா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வாயா. இந்த நாட்டிலும் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய தலை தூக்கி விடாமல் நீயே பாதுகாத்தருள்வாயா. உடைய எதிர்கால சந்ததியான பிள்ளைகளுடைய நிலைமையை சீருள்ளதாக ஆக்கி வைப்பாயா. பித்னாக்கிலிருந்து அவர்களை பாதுகாத்தருள்வாயா. உடைய இறுதி நேரத்தை கனிமாவோடு பார்த்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வாயா. நாங்கள் அடையக்கூடிய கபரையும் வெளுத்த விசாலம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயா. தன மர்ம நாளையில மேலான ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை உங்களுடைய திருக்கான் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்.